நான் இன்று என்னுடைய சத்சங்கத்தை சைவ சித்தாந்த பேராசிரியர்களுடைய ஆசியுடனும் சூலகுரு சுவாமி ராம் அவர்களுடைய ஆசியுடனும் சூட்சுமகுரு யோகி ராமையா அவர்களுடைய ஆசியுடனும் சத்குரு கிரியா பாபாஜியின் ஆசியுடனும் பதினெண் சித்தர்மார்களுடைய ஆசியுடனும் பரம்பொருளின் ஆசியுடனும் தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலேயே தில்லையில் திருமூலார் அழகுமலை ராமதேவர், அழகுமலை ராமதேவர், அனந்த சயன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர், கமலமுனியாரூர் கமலமுனியாரூர், சோதி அரங்க சட்டமுனி கருவை கருவூரார் சுந்தரானந்தர் கூடல், சுந்தரானந்தர் கூடல், சொல்லுமட்டு குடியில் வான்மியரோடு நற்றாள் சட்டின் சேவர், நற்றாள் காசி நந்தி தேவர், பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி, பழனிமலை போகநாதர், பழனிமலை போகநாதர், பழனிமலை போகநாதர், திருப்பரங்குன்றம் அதில் மச்சமுனி, பதஞ்சலி ராமேஸ்வரம், பதஞ்சலி ராமேஸ்வரம், சேதி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி, போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பர், போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பை, திருவர்ணையூருடைக்காடர் சமாதி சேர்ந்த நிறமை காக்கவே, சமாதி சேர்ந்தனரம்மை காக்கவே, அகஸ்தியர் கிரியா பபஜி பத்திரி சர்வ சமாதி அடைந்தனர் உலகம் யவே. ஓம் கிரியா பபாஜி நமோ, ஓம் சிவாய் நமோ. இன்று எங்களுக்கு சனிக்கிழமை சத்சங்கம் வரும் கேள்விகளுக்கு பதில் காணும் சத்சங்கமாக அமையும். அந்த முறையில் அந்த கணவன் மனைவியிடமிருந்து ஐந்து வசனங்கள் தரப்பட்டிருக்கின்றன. கடந்த புதன்கிழமை சத்சங்கத்திலிருந்து பாபாஜியின் தெய்வீய குரலிலிருந்து அதற்குரிய விளக்கத்தை கேட்கின்றார்கள். அதை விட இன்னொரு அன்பர் ஒரு கேள்வியை அனுப்பியிருக்கின்றார். இவற்றுக்கு முடிந்தளவு இன்று விடை காண்போம். முதலாவதாக, அந்த கணவன் மனைவி தொடர்ந்தும் இந்த பாபாஜியின் புத்தகத்தில் நடக்கும் புதன்கிழமை சத்சங்கத்தை மீண்டும் மீண்டும் கேட்டு அவர்களுக்குள் இருவரும் அந்த விடயங்களை ஆராய்ந்து அவர்களுக்கு முடிவு எடுத்த பின் தங்களுடைய அறிவு நிலையில் அது என்ன மாதிரி அமைது என்று எடுத்த நிலையில் என்னிடம் அந்த கேள்வியை அனுப்புகின்றார்கள். சத்சங்கத்தில் அதற்கு தங்களுக்கு விடை தரும்படி அந்த முறையில் போன சத்சங்கத்தில் வந்த சில வசனங்களுக்கு விளக்கம் கேட்கின்றார்கள். முதலாவது, பாபாஜியின் சமயம் ஆறு விஷயங்களை கொண்டது என்று பாபாஜியின் தெய்வீய குரலில் படித்தோம். தாயாக கடவுள், எல்லோருக்கும் தாய், அன்பு, தொண்டு, பக்தி, கட்டுப்பாடற்ற சரணாகதி. இவற்றின் விளக்கம் விரிவாக தர முடியுமா என்பது அந்த குடும்பத்தினரின் கேள்வி. தாயாக கடவுள், அது முதலாவது பாபாஜியின் சமயம் என்று சொல்வது. சமயம் என்று சொன்னால் பாபாஜி அதற்கும் விளக்கம் தந்திருக்கின்றார். மறுபடியும் இணைதல். மறுபடியும் இணைதல் என்றால் என்ன? மறுபடியும் நாங்கள் கடவுளுடன் இணைதல் என்பது பொருள், அல்லது குருவுடன் இணைதல் என்பது பொருள். அதற்கு இந்த ஆறு வழியில் நிற்க வேண்டும் என்பது பாபாஜியின் கோட்பாடாக தரப்பட்டிருக்கின்றது பாபாஜியின் தெய்வீய குரலில். இதற்கு சைவ சித்தாந்தத்தை வைத்துத்தான் பதில் காண முடியும். அடிப்படை கருத்தை, அதாவது தாயாக கடவுள் என்று சொன்னால் கடவுள் எங்கள் எல்லோருக்கும் தாயாக இருக்கின்றார் என்று சைவ சித்தாந்த அடிப்படை கருத்தை வைத்து பார்க்கும்போது, சைவ சித்தாந்தத்தில் இரண்டு நிலைகள் உண்டு என்று சொல்லப்படுகின்றது. கடவுளின் சொரூப நிலை, தடத்த நிலை. சொரூப நிலையில் அவன் சிவன் சக்தியாக இருக்கின்றான். தடத்த நிலைக்கு வந்தவுடன் பல உருவங்களை எடுத்து, பல உருவம் என்று சொல்லக்கூடாது, பல நிலைகளை எடுத்து அதை சக்தி மூலம் செயல்படுத்துகின்றான் என்று படித்திருக்கின்றோம். அந்த சக்தி இரண்டு நிலைகளில் செயல்படுகின்றன. ஒன்று, நாங்கள் பாசத்திலும் பசுவிலும் கட்டுண்டிருக்கும் போது திரோதான சக்தியாகவும், அந்த கட்டுக்களை அவிழ்த்தவுடன் பாசக்கட்டு பசுக்கட்டு ஆன்மாவை அந்த நிலையில் நாங்கள் முன்னேறியவுடன், அந்த நிலையை விட்டு நீங்கியவுடன், அந்த திரோதான சக்தி திருவருட்சக்தியாக மாறி இறைவனிடம் எங்களை இணைக்கின்றது என்று இரண்டு சக்தி நிலைகளில் சக்தி தொழிற்படுகின்றாள் என்று சைவ சித்தாந்த அடிப்படை குறித்து சொல்கின்றது. அதன் அர்த்தம் என்ன? இரண்டும் இரண்டு நிலைகளிலும் எங்களுடைய நிகழ்கால நிலையிலிருந்து எங்களுடைய ஆன்மாக்களை இறைவனின் பதிஞானத்துக்கு அழைத்துச் செல்பவள் சக்தி என்பது புலனாகின்றது. சைவ சித்தாந்த அடிப்படை கருத்திலிருந்து பேராசிரியர் அருமையாக அதை விளக்கப்படுத்தி இருக்கின்றார். ஆகவே பாபாஜியின் முதலாவது வசனத்துக்குரிய பதில் அதாக அமைகின்றது. அதாவது, தாயாக கடவுள். ஏனென்றால் கடவுள் அந்த நேரத்தில் சக்தி மூலம்தான் இதுவற்றை செயல்படுத்துகின்றார். அதுதான் திரோதான சக்தியும் திருவருட்சக்தியுமாக பார்த்திருக்கின்றோம். அதற்குரிய நடனங்களும் பார்த்திருக்கின்றோம். திரோதான சக்தியில் அவர் ஊன நடனம் செய்கின்றார், திருவருட்சக்தியில் ஞான நடனம் செய்கின்றார் என்று பலவித அடிப்படை கருத்துக்களும் பேராசிரியரால் விளங்கப்படுத்தப்பட்டிருக்கின்றது சைவ சித்தாந்தத்தில் இருந்து. ஆகவே நாங்கள் தாயாகத்தான் முதல் கடவுளை பார்க்க வேண்டும் என்பதுதான் அதனுடைய நியதி. ஆகவேதான் தாயாக முதல் பார்க்க வேண்டும், தாயும் சேயுமாக பின்னர் தந்தையும் மைந்தனுமாக பார்க்க வேண்டும் என்று பாபாஜி கூறுகின்றார். ஆகவே தாயாக பார்ப்பது கடவுள் என்பது அதனுடைய பொருள். பாபாஜியின் கடவுளுடன் இணைவதற்கு முதல் தேவை அது. நாங்கள் கடவுளை தாயாக பார்க்க வேண்டும். இரண்டாவது சொல்கின்றார், எல்லோருக்கும் தாய். அதாவது எங்களுக்கு மாத்திரம் கடவுள் அல்ல. கடவுள் என்றால் இங்கு தாய் சக்தி. அது எல்லோருக்குமே கடவுள் உண்டு, எல்லோருடனுமே கடவுள் உண்டு என்பதை நாங்கள் உணர வேண்டும். அதான் இரண்டாவது நிலை. அந்த நிலை இரண்டையும் நாங்கள் கேட்டு சிந்திப்போமாக இருந்தால் அடுத்த நிலைகளை பாபாஜி தருகின்றார். அது அவருடைய நான்கு நிலைகள், முக்கியமான நிலைகள். கிரியா யோகத்தில் அன்பு, தொண்டு, பக்தி, சரணாகதி. அந்த சரணாகதியில் கூட அவர் சொல்லும் சரணாகதி கட்டுப்பாடற்ற சரணாகதி. ரெண்டு சரணாகதிகள் உண்டு. ஒன்று கண்டிஷனல் என்று சொல்லலாம், மற்றது அன்கண்டிஷனல் என்று சொல்லலாம். அதாவது நாங்கள் நிபந்தனைகளை கொடுத்து சரணாகதி அடைவது, அதை பாபாஜி கூறவில்லை. அது முதல் முதல் தொடக்கம். கட்டுப்பாடற்ற சரணாகதி என்றால் அன்கண்டிஷனல் சரண்டர், அதாவது நிபந்தனையற்ற சரணாகதியை அவர் பரிந்துரைக்கின்றார். ஆகவே இந்த குடும்பத்தினர் கேட்ட கேள்விக்குரிய விளக்கமான பதில் சைவ சித்தாந்தத்தில் இருந்து இந்த பாபாஜியின் கிரியா யோகா புத்தகத்தில் கொடுத்த கருத்தை நாங்கள் இலகுவாக புரியக்கூடியதாக யோகியாரும் பாபாஜியும் அமைத்து தந்திருக்கின்றார்கள். அது அவர்களுடைய முதலாவது கேள்வி அந்த வாசிப்பிலிருந்து. அதை விட அடுத்த கேள்வி கேட்கின்றார்கள். அது அதன் தொடர்ச்சியாகவே அந்த வாசிப்பில் இன்னொரு வசனமும் பாபாஜி கொடுத்திருக்கின்றார், கடவுளோடு தாய் சேய் உறவு கொள்ளுங்கள் என்று. அதுதான் நாங்கள் இப்போது பார்த்த விடயம். அதுதான் முதல் உறவு எங்களுக்கு தேவை. அடுத்ததாக பாபாஜி சொல்கின்றார், அதற்குரிய விளக்கம் கேட்கின்றார்கள். அது தெரிந்த விளக்கம்தான், இருப்பினும் கேட்கின்றார்கள், குருவருளும் திருவருளும் இல்லாமல் நாம் புறவிச் சுழலில் மறுபடியும் மறுபடியும் வருவோம் என்பது அதனுடைய கருத்து. அதனுடைய கருத்து என்று அவர்கள் அந்த சொல்லை கொடுத்திருக்கின்றார்கள். அதன் கருத்து எல்லோருக்கும் ஓரளவு தெரியும். இரண்டு அருளும் இல்லை என்றால் நாங்கள் புறவிச் சூழலிலேயே துன்பப்பட்டு கொண்டு உடல் எடுத்துக்கொண்டே இருப்போம். அதற்குரிய சைவ சித்தாந்த விளக்கமும் அடிப்படை விளக்கமும் கூட அதுதான். அதுதான் நாங்கள் இந்த மூன்று வினைகளுக்குள் அகப்பட்டு உடல் எடுப்பது. அதாவது பிராப்த வினையுடன் உடலுக்குள் வருவது, உடலில் இருக்கும் போது ஆகாமிய வினையை செய்வது, திரும்ப அந்த ஆகாமிய வினை எங்களுடைய சஞ்சித வினையுடன் மொத்த வினையுடன் சேருவது, 48 நாட்களில் இந்த உடலை உதறியவுடன் இன்னொரு உடல் கிடைப்பது. அப்படியாகவே நாங்கள் இந்த புறவிச் சூழலிலேயே இருப்போம். இந்த குருவருளையும் திருவருளையும் நாங்கள் நாடாவிட்டால் என்பது அதனுடைய பொருள். அந்த விரிவாக்க பொருளை நாங்கள் சைவ சித்தாந்தத்தில் மிகவும் விரிவாக பேராசிரியர் மூலம் அறிந்திருக்கின்றோம். அதை இங்கு நினைவு கூறலாம். அவருடைய அடுத்த சொல்லுக்கு இன்னொன்று கேட்கின்றார், பறவை போல் உலகை நோக்குங்கள் என்று ஒரு இடத்தில் பாபாஜி சொல்கின்றார் ஐயா, அதற்குரிய விளக்கம் என்னென்று. அதற்கு அந்த சொல்லை மாத்திரம் வைத்து விளங்குவதை விட அந்த அந்த பந்தியையே படித்தோம் என்றால் இன்னும் கொஞ்சம் கூட விளக்கம் கிடைக்கும் என்று அந்த குடும்பத்தினருக்கு சொல்கின்றேன். அவர் என்ன சொல்கின்றார், அன்பிலிருந்தே உயர்ந்த ஆனந்தம் சித்திக்கின்றது. அதாவது சைவ சித்தாந்த அடிப்படை கருத்தில் சொல்லப்படுகின்றது, அன்பிலிருந்து அருளாக வேண்டும், அருள் ஆனந்தமாகும் என்பது. அதுதான் சச்சிதானந்த இறுதி நிலை. அன்பு அருளாக வேண்டும். அந்த அருள் நிலையிலிருந்து தொண்டு பக்தி சரணாகதி மூலம் அந்த ஆனந்தத்தை நாங்கள் பெறலாம் என்று பாபாஜியின் கிரியா யோகமும் சைவ சித்தாந்தத்தில் அன்பிலிருந்து அருளாக வேண்டும், அருள் நிலையில் தொண்டில் நிற்கும் போது நாங்கள் அந்த சச்சிதானந்த நிலையை அடையலாம் என்று விரிவாக அங்கும் சொல்லப்படுகின்றது. ஆனால் அதில் அந்த பறவை எங்கு வருகின்றது என்றால் அதுக்கு பிறகு இருக்கிற சொற்கள் என்னவென்றால், அன்பு தாயிடமிருந்து பெருகுகின்றது, உலகமே இல்லை என்று கூறாதீர்கள், உலகின் அனித்தியத்தை மாற்றத்தை பயனின்மையை உணருங்கள். அதாவது உலகம் பொய்யாகவும் உண்டு உண்மையாகவும் உண்டு, இரட்டை உலகத்திற்கு உரிய சொல்லு. அதை விளங்கப்படுத்துகின்றார் பாபாஜி. அதன் பின் சொல்கின்றார், அப்போது உலகின் லாபமின்மை உங்களுக்கு புரியும். அதாவது இந்த உலகத்தை பற்றிய விடயத்தை, இது எங்கிருந்து வந்தது, தனு கரண புவன பூவங்களிலிருந்து இறைவனால் மாயா சக்தி அவருடைய வைப்பு சக்தியிலிருந்து கொடுக்கப்பட்டது. ஏன் கொடுக்கப்பட்டது? எங்களுடைய பிராப்த வினையை அனுபவிப்பதற்காக கொடுக்கப்பட்டது. ஆகவே அதை உணர்ந்து விட்டோம் என்றால் இங்கு கொடுக்கப்பட்டதெல்லாம் எங்களுடைய வாடகைக்கு, இந்த உடலில் வாழும் போது அதை வாடகை பொருட்களாக நாங்கள் பயன்படுத்தி வாழ்ந்துவிட்டு செல்ல வேண்டுமே தவிர அதில் உரிமை கொண்டாடுவதற்கில்லை என்று சைவ சித்தாந்த பேராசிரியர் மிகவும் அருமையாக சொல்லுவார். எல்லோரும் நாங்கள் நிற்கின்றோம், அதற்கு உதாரணம் பொருட்களை சேர்த்து, காணிகளை சேர்த்து, வீடுகளை கட்டி எங்களுடையது என்று போட்டு வைத்திருக்கின்றோம். அதை சைவ சித்தாந்தம் எப்படி சொல்கின்றது என்றால், இங்கு இருப்பவை ஒன்றுமே உன்னுடையதல்ல. நீ வந்தாய், இந்த உடலில் இருந்தாய், இந்த உடலில் அனுபவிப்பதற்கு உனக்கு தேவையானவற்றை நீ பாவித்து விட்டு அதை விட்டு செல்லலாமே தவிர அதை கொண்டு செல்ல முடியாது என்பது அதன் பொருள். ஆகவே இந்த இடத்தில் பறவை போல் உலகை நோக்குங்கள் என்ற சொல்லு அந்த இடத்தில் பாபாஜி கொடுத்திருப்பதற்கு இவைதான் மூல காரண விளக்கங்கள் சைவ சித்தாந்தத்தில் இருந்து. அதாவது நீங்கள் ஒன்றை பார்த்து கொண்டிருக்க பழக வேண்டுமே தவிர அதற்கு உரிமை கொண்டாடக்கூடாது என்பதுதான். ஏனென்றால் பறவை போல் பறவை உலகை நோக்கு பறவை போல் உலகை நோக்குங்கள். அதாவது பறவை பறக்கும் போது இந்த உலகத்துடன் அதற்கு ஒரு தொடர்பு இருக்காது. உலகத்திற்கு மேல் பறக்கும் போது, கீழே பார்க்கும் போது அதற்கு உலகம் தெரிகின்றது. ஆகவே அது உலகத்தில் இருந்து விலத்தி நிற்கின்றது என்பது அதனுடைய பொருளாக நிச்சயமாக அமையும். சைவ சித்தாந்த அடிப்படை கருத்து போல் அதே போல் உலகத்தில் இருக்கும் எல்லாவற்றையும் நாங்கள் அது தொடுகை முறையை வைத்திருக்காது, அதனிலிருந்து விலத்தி அது எங்களுடைய சொந்த பொருள் அல்ல, அது இறைவனுடைய பொருள். அதில் எங்களுக்கு தேவையான நேரத்தில் தேவையான விடயத்தை எடுத்துக்கொண்டு மிகுதியை அப்படியே இயற்கையுடன் விட வேண்டும் என்பது அதனுடைய பொருளாக அமையும். அடுத்ததாக இன்னொரு வசனத்தை கேட்கின்றார்கள், அந்த வசனம் என்னவென்றால், ஆன்மா அனுபவிக்கின்றது, கடவுள் அனுபவ பொருள் ஆகின்றார். இதனுடைய விளக்கம் என்ன ஐயா? அதற்கு மேலே சில வசனங்களை பார்க்கும் போதுதான் இந்த பாபாஜியின் தெய்வீக குரல் வாசிப்பில் நீங்கள் ஒரு வசனத்தை எடுத்து பொருள் காண்பது என்பதன் கருத்து என்னவென்றால், அதற்கு மேலே கீழே சில விடயங்கள் தரப்பட்டிருக்கும், அதற்குரிய பொருள் அங்கே அமைந்திருக்கும். ஆனால் நாங்கள் அவற்றை எடுத்து சிந்தித்து ஆராய வேண்டும். அதன் முறையில் மேலே தரப்பட்டதை வாசித்தால், மனத்தால் ஏமாற்றப்படாதீர்கள், இரவு முழுவதும் படுக்கை பற்றியே நினைக்காதீர்கள், சிந்திக்காதீர்கள், கிரியா பயிற்சியோடு தொடங்குங்கள், குருவருளும் திருவருளும் பெற்றால் அவை நீங்கள் செல்லும் நீங்கள் தவறும் போது உங்களை காக்கும். அதான் இங்கு முக்கியமான ஒரு சொல். நீங்கள் தவறும் போது உங்களை காக்கக்கூடியது என்ன இந்த உலகத்தில் என்றால் குருவருளும் திருவருளுமே தவிர நீங்கள் இல்லை. இது சைவ சித்தாந்தத்தில் முழுமையாக அடிப்படை கருத்தாக சொல்லப்படுகின்றது. ஆகவே நீங்கள் தவறுதல் செய் தவறும் போது என்று சொல்வது என்னவென்றால் தவறினால் ஆகாமிய வினை. ஆகவே நீங்கள் அந்த வினைகளுக்கு அகப்படாது இருக்க வேண்டுமென்றால் உங்களுக்கு திருவருளும் குருவருளும் தேவை என்பது பாபாஜியின் புத்தகத்தில் ஒரு வசனத்தில் கொடுக்கப்பட்ட பல விரிவான கருத்துக்கள், சைவ சித்தாந்த கருத்துக்களை உள்ளடக்கிய ஒரு சொல்லு. ஆகவேதான் அதன் பின்தான் பாபாஜி சொல்கின்றார், ஆன்மா அனுபவிக்கின்றது கடவுள் அனுபவப் பொருளாகின்றார். இங்கு எவ்வளவு அருமையாக சைவ சித்தாந்த அடிப்படை கருத்து அந்த ரெண்டு சொற்களில் அமைந்திருக்கின்றது. அதாவது ஆன்மா அனுபவிக்கின்றது, அதுதான் இறைவனின் இயக்கமே. ஆன்மாவை அனுபவிக்க விட்டு பிராப்த வினைக்கேற்ப அதன் மூலம் அனுபவம் பெற்று அதன் மூலம் அந்த ஆன்மா பக்குவப்படணும் என்றால் அறிவுத்திறனை எடுக்க வேண்டும் என்பது இறைவனின் நியதியாக இந்த ஆன்மாவை அந்த உடலுக்குள் புகுத்துகின்றார். ஆகவே ஆன்மா அனுபவிக்கின்றது கடவுள் அனுபவப் பொருளாகின்றார். இதைத்தான் சைவ சித்தாந்தத்தில் காட்டும் உபகாரம் காணும் உபகாரம் என்று இரண்டு சொற்களை சொல்வதை இங்கு பாபாஜி அருமையாக அதை ஆத்மா அனுபவிக்கின்றது கடவுள் அனுபவப் பொருளாகின்றார் என்பது கடவுள்தான் ஆன்மாவுக்கு அதை அனுபவிக்கும்படி காட்டிவிட்டு அவரே காணும் பொருளாக அமைகின்றார் என்பது அதனுடைய சிறந்த கருத்தாக அமையும். அடுத்தது இன்னொரு சொல்லை கேட்டிருக்கின்றார்கள். அது வழிகாட்டுதலின் ரகசியம் என்னவென்றால் வாழ்வில் எதிர்நிலைகள் மாறி மாறி வரும், இல்லையேல் வாழ்க்கை பெருஞ்சுமையாகி போகும் என்பதன் கருத்து என்ன என்று கேட்கின்றார்கள். அதாவது வழிகாட்டலின் ரகசியம் என்னவென்றால் வாழ்வில் எதிர்நிலைகள் மாறி மாறி வரும், இல்லையேல் வாழ்க்கை பெருஞ்சுமையாகிவிடும். அதற்கு பின் சொல்லப்படுகின்றது இன்பம் துன்பம் வெற்றி தோல்வி உழைப்பு ஓய்வு எழுச்சி வீழ்ச்சி முற்சொல்லுதல் பின்வாங்குதல் ஆகியவை ஒவ்வொரு வாழ்விலும் மாறி மாறி அமைகின்றன. ஒவ்வொருவருடைய வாழ்விலும் தொடர்ந்து இன்பம் அல்லது தொடர்ந்து துன்பம் என்பது அரிது என்று சொல்லப்படுகின்றது. ஆகவே அந்த விளக்கம் அதன் பின்னால் இணைக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே வழிகாட்டுதலின் ரகசியம் என்னவென்றால் வாழ்வின் எதிர்நிலைகள் மாறி மாறி வரும் என்பதன் பொருள், எங்களுக்கு இந்த இரட்டை நிலைகள் எங்களுடைய உலகியலில் நாங்கள் இருக்கும் வரைக்கும் உண்டு. அதுக்குத்தான் ஒரு ஐந்து அல்லது ஆறு இரட்டை நிலைகளை பற்றி பாபாஜி கொடுத்திருக்கின்றார். ஆகவே இந்த இரட்டை நிலைகளுக்குள் அகப்படுவதால் தான் எங்களுடைய ஆகாமிய வினைகளுக்குள் நாங்கள் அகப்படுகின்றோம். ஆகவே இந்த இரட்டைகளில் இருந்து விலத்தி அதை ஒற்றையாக்க வேண்டுமென்றால் எல்லாம் செய்பவன் இறைவனே என்று இறைபணி நிற்கச் சொல்கின்றது சைவ சித்தாந்தம். ஆகவே அந்த இறைபணி நிற்பதற்கு வழிகாட்டுதல் தேவை. அந்த வழிகாட்டுதலை நாங்கள் குரு மூலமாகவும் திரு மூலமாகவும் எடுக்க வேண்டும் என்பது அதனுடைய பொருளாக அமையும் சைவ சித்தாந்த அடிப்படை கருத்தில் என்று பேராசிரியரின் உதவியினால் அதை இங்கு கொணரக்கூடியதாக இருக்கின்றது அந்த விளக்கத்தை. அடுத்ததாக கேட்கின்றார்கள், இதுவரை தந்தையும் தாயுமாகி நின்ற இறைவன் தாயாகி நிற்கின்றான், தாயின் கருணை அவள் குழந்தைக்கு தேவை என்பதன் கருத்தென்ன? அதாவது இதுவரை தந்தையும் தாயுமாகிய நின்ற இறைவன் தாயாகி நிற்கின்றான். இதை முதல் ஒரு கேள்வியில் பார்த்து விட்டோம். அதாவது ஸ்வரூப நிலையில் கடவுள் தந்தை தாயாக இருக்கின்றான் சிவசக்தியாக. அங்கிருந்து கீழே இறங்கி வந்தவுடன் தான் அவன் இந்த இயக்கத்தை சக்தியை வைத்து நடத்துகின்றான், அது தாய். ஆகவே இந்த சொல்லின் பொருள் என்ன? சைவ சித்தாந்தத்தில் இருந்தென்றால் தந்தையின் தாயுமாகிய நின்ற இறைவன் தாயாகி நிற்கின்றான் என்றால் அவன் தடத்த நிலைக்கு வந்துவிட்டான். அந்த இடத்தில் தாயைத்தான் நாங்கள் பெற்ற வேண்டும் என்றபடியால் தான் தாய் சேய் உறவை இறைவனுடனும் குருவுடனும் செய்ய வேண்டும் என்று பாபாஜியின் புத்தகத்தில் அந்த குறிப்பு தரப்பட்டது என்பது அதற்குரிய பொருள். அதுக்கு அடுத்ததாக அடுத்த பொருளை கேட்கின்றார்கள். தெய்வீக அருளாளர்களிடமிருந்து தொடங்குகின்றது. ஓர் அருளாளரை உயிரோடு இருக்கும் போது எச்சிறப்பையும் நாம் காண்பதில்லை. ஆனால் அவர் இறந்த பின் அவர்களின் இடங்கள் புனிதமாக ஆகின்றன. இதை உணர்கின்றோம் ஐயா. இதை நாங்கள் அருளாளர்களுடைய வாழ்க்கையில் பார்த்திருக்கின்றோம். அது ஏன் அவர்கள் இருக்கும் போது அது சிறப்பாக இல்லாமல் அவர்கள் சமாதி நிலைக்கு பின்தான் அது சிறப்பு பெறுகின்றது என்பது இந்த குடும்பத்தினரின் கேள்வி. ஆனால் அதை தாங்கள் எல்லா அருளாளர்களுடைய வாழ்க்கையிலும் பார்க்கின்றோம் என்று சொல்கின்றார்கள். ஆகவே நிச்சயமாக அது மிகவும் உண்மையானது. அதற்குரிய காரணம் என்ன? சைவ சித்தாந்தத்தில் பார்த்தால் இந்த அருளாளர்கள் நிலைக்கு போபவர்கள் மிகவும் மிகவும் குறைவு. இந்த கலியுகத்தில் ஒருவர் இருவர் தான் போவார்கள் அல்லது சிலர் தான் போவார்கள் என்று வைத்து கொண்டோமாக இருந்தால் மிகுதியாக இருக்கும் லட்சக்கணக்கான ஆன்மாக்களும் கோடிக்கணக்கான ஆன்மாக்களுக்கும் இந்த அருள்நிலைக்கு போபவர்களை உணருவது என்பது மிகவும் கடினம். ஆதலால்தான் சொல்கின்றார்கள், எங்களுடனேயே பல ஜீவன் முக்தர்கள் இருக்கின்றார்கள், இன்றும் இருக்கின்றார்கள். ஆனால் நாங்கள் அவர்களை காண்பது அவ்வளவு சுலபம் அல்ல. எங்களுடனேயே வாழ்கின்றார்கள் தூலத்தில் கூட. ஆனால் அவர்களை நாங்கள் காண்பது சுலபம் அல்ல. அல்லது அவர்கள் ஒரு அருளாளர்கள் மாதிரி எங்களுக்கு பல விடயங்களை தந்து கொண்டிருந்தாலும் நாங்கள் அவர்களிடம் குறை காண்பதைத்தான் முக்கியமாக பார்த்து கொண்டிருப்போம். அவர் அப்படி நடந்தார், இப்படி நடந்தார், அவர் மாமிசத்தை சாப்பிட்டார், அவர் அருளாளராக இருக்கலாமா இல்லையா என்று பல குறைகளை கண்டுபிடிப்பதில்தான் எங்களுடைய மன ஓட்டம் சென்று கொண்டிருக்குமே தவிர அவர் அருளாளர் தான் என்று சொல்லி அவரை பின்பற்றுவதற்குரிய சந்தர்ப்பம் குறைவு. ஏனென்றால் நாங்கள் இந்த மாயையில் கட்டுப்பட்டிருக்கின்றோம் பெரும்பாலானவர்கள். ஆகவேதான் இப்படியான புனிதர்கள் அருளாளர்கள் அவர்கள் இறந்த பின்தான் எங்களுடைய அறிவுத்திறன் மேலே ஒரு நிலைக்கு வரும்போதுதான் நாங்கள் அவரை உணர்கின்றோம் என்பது அதனுடைய பொருள் என்று சைவ சித்தாந்தத்திலும் பேராசிரியர் பல இடங்களில் அதை விவரிக்கின்றார். நாயன்மார்களை வைத்து, புறவர்களை வைத்து, எல்லோரை வைத்தும் அதை விளங்கப்படுத்துகின்றார். மிகவும் அற்புதமான ஒரு கருத்தை பாபாஜியும் கொடுக்கின்றார் சைவ தெய்வீக குரலில். ஆகவே அதான் அதற்குரிய பொருள். இன்னொரு கேள்வி கேட்கின்றார்கள், பாபாஜியின் விருப்பம் மாயை உலகின் கொடுமை என்ற மூன்றின் சேர்க்கையில் உள்ளது. அதாவது இந்த சொல்லுக்குரிய பொருள் கேட்கின்றார்கள், பாபாஜியின் விருப்பம் கம மாயை கம உலகின் கொடுமை என்ற மூன்றின் சேர்க்கை உள்ளது. இதுதான் இறைவன்ற நிலையே. அதாவது இறைவன் இந்த ஆன்மாக்களை தன்னை மாதிரி சச்சிதானந்தம் ஆக்க வேண்டும் என்ற இச்சை கொண்டுதான் இந்த தனுக்கரண பூவன பூவங்களால் இந்த உலகத்தில் உள்ள பொருட்களை ஆன்மாக்களுக்கு அறிய உடம்பில் இருக்கும் கருவிகள் எல்லாவற்றையும் கொடுக்கின்றான். அதே போல்தான் குரு நிலையிலும் அந்த மூன்று நிலைகளையும் தான் இங்கு அந்த சொற்களில் சொல்லப்படுகின்றது என்பது சைவ சித்தாந்த அடிப்படை கருத்தை இங்கு நினைவூட்டுகின்றது. அதாவது பாபாஜியின் விருப்பம், விருப்பம் என்றால் இறைவன் குருவின் இச்சை, மாயை, அந்த மாயை உலக மாயையை வைத்துத்தான் வைப்பு சக்தியாக இறைவன் இவற்றையெல்லாம் படைக்கின்றான். ஆகவே மாயை அங்கு தேவை. அதற்கடுத்ததாக உலகின் கொடுமை என்ற மூன்றின் சேர்க்கை உள்ளது. உலகின் கொடுமை என்று இங்கு குறிக்கப்படுவது எங்களுடைய பிராப்த வினையுடன் நாங்கள் இந்த உலகில் இருப்பது. அது எங்களுக்கு கொடுமை என்ற சொல்லில் கொடுக்கலாம். ஏனென்றால் கூடுதலாக இன்பமும் துன்பமும் கலந்தது. அதாவது நாங்கள் இந்த உடலில் மாறி மாறி புறப்படுத்தால் அது கொடுமை, அதிலிருந்து தப்பினால் இன்பம் என்பது அதன் பொருள் சாரும். ஆகவே குரு நிலையில் இருந்தாலும் சரி, இறைநிலையில் இருந்தாலும் சரி, அவர்கள் இந்த ஆன்மாக்களை உய்விப்பதற்காக இந்த மூன்று நிலைகளின் சேர்க்கையாக ஆன்மாக்களுக்கு அருள் புரிகின்றார்கள் என்பது அதனுடைய பொருளாக அமையும் என்று நினைக்கின்றேன். அடுத்ததாக கேட்கின்றார்கள், கடவுளே இறுதி முடிவு எடுக்கின்றார் என்று ஒரு இடத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது. அது சைவ சித்தாந்தத்திலும் உண்டு ஐயா. ஆனால் அதில் மேலே சொல்லப்பட்ட விடயங்களை பார்த்தால்தான் இந்த சொல்லுக்குரிய பொருள் எல்லோருக்கும் தெரிந்தது. அவர்கள் ஏன் இதை தந்தார்கள் என்று எனக்கு புரியவில்லை. இருப்பினும் கடவுளே இறுதி முடிவு எடுக்கின்றார் என்பது அவர் முடிவெடுக்கவில்லை, அவரே தொடக்கி அவரே நடத்தி அவரே முடிவெடுக்கின்றார் என்பது சைவ சித்தாந்த அடிப்படை கருத்து. அதற்கு மேலே தந்த சில வசனங்களை வாசித்தோம் என்றால் அது என்னத்திற்காக அங்கே கொடுக்கப்பட்டது என்பதை பார்த்து விடுவோம். அருளாளர் வாழ்வில் சிலவற்றை மட்டுமே வரலாறு எடுத்துக்கொள்கின்றது. அருளாளர் உலகியலை வெல்ல பல தியாகங்களை செய்ய வேண்டியிருக்கின்றது. பாபாஜியின் இச்சையே இதனை முடிவு செய்கின்றது. மனித சமுதாயத்தின் எதிர்காலமே முக்கியம், கடவுளே இறுதி முடிவு எடுக்கின்றார் என்பதுதான் அந்த சொல்லுடன் தரப்பட்ட சொற்கள். ஆகவே அருளாளர்கள், சத்குருக்கிரியா, பாபாஜி எல்லோரும் அந்த இச்சையின் மூலமாகத்தான், இந்த ஆன்மாக்களை உய்விக்க வேண்டும் என்ற இச்சையின் மூலமாகத்தான் எங்களை நடத்துகின்றார்கள். ஆனால் இங்கு முடிவெடுப்பவர் கடவுளே என்று பாபாஜி முடித்திருப்பதற்கு இன்னொரு அற்புதமான காரணம் இருக்கின்றது. சைவ சித்தாந்தத்தில் நான் எனது என்பதை விட்டு விலத்துவதற்கு அந்த வாக்கியம் மிகவும் முக்கியமே. நாங்கள் இங்கு ஒன்றுமே செய்துவிட முடியாது, நாங்கள் செய்யும் செயல் எல்லாவற்றையும் இயக்குபவன் இறைவன் என்பதை பாபாஜியும் சுட்டிக்காட்டுகின்றார் என்று பொருள் கொள்ளலாம். இறுதியாக இன்னொரு விளக்கத்தை கேட்கின்றார்கள். மாயை ஏரியின் மேல் பாபாஜியின் ஒளிவட்டத்தில் வெறும் பிரதிபலிப்புகளே, நாம் எல்லாம் பாபாஜி விரும்பும் போது அந்த ஏரி உலர்ந்து போகலாம். எனவே ஸ்ரீ பாபாஜி, ஜெய் பாபாஜி, ஜெய் ஜெய் பாபாஜி என்று உரக்க கூவுங்கள் என்று போடப்பட்டிருக்கின்றது. அதை இருக்க மீண்டும் வாசித்து அதன் பொருளை அறிவோம். மாயை ஏரியின் மேல் பாபாஜியின் ஒளிவட்டத்தின் வெறும் பிரதிபலிப்புகளே, நாம் எல்லாம் பாபாஜி விரும்பும் போது அந்த ஏரி உலர்ந்து போகலாம். அதாவது மாயை என்ற ஏரி, மாயை ஏரியின் மேல், அதாவது நாங்கள் இந்த உலகத்தில் இருக்கின்றோம், இந்த உலகத்தை உருவாக்கியதெல்லாமே மாயை, அந்த ஏரியின் மேல் அந்த மாயை உண்டு. பாபாஜியின் ஒளிவட்டத்தில் வரும் பிரதிபலிப்புகளே, இது மேலிருந்து இயக்கப்படும் விடயம். இதற்கு சைவ சித்தாந்த ஒத்திசைவாக பார்ப்பதென்றால் நாங்கள் எதை பார்க்கலாம் என்றால், இறைவன் சொரூப நிலையிலிருந்து தடத்த நிலைக்கு வந்து இவற்றை செய்கின்றான். அதே போல குரு மார்க்கத்தில் சத்குரு கிரியா பாபாஜி அவர்கள் ஒளிவட்டத்தில் மேலே இருக்கின்றார். ஆகவே அந்த ஏரியின் மேலே அவர் இருக்கின்றார், அங்கிருந்து கொண்டுதான் எங்களுக்குரிய இயக்கத்தை செய்கின்றார் என்பது அது பொருள்படும் என்று நினைக்கின்றேன். ஆகவே பாபாஜியின் ஒளிவட்டத்தின் பிரதிபலிப்புகள் தான், அவருடைய செயல்முறைகள் தான் எங்களை இதிலிருந்து உய்விக்கலாம் என்பது அதன் பொருளாக அமையும். ஆகவே அது கடைசியாக சொல்லப்படுவது என்னவென்றால், பாபாஜி விரும்பும் போது அந்த ஏரி உலர்ந்து போகலாம் என்பது. ஆகவே அதற்கு இரண்டு விடயங்கள் உண்டு. ஒன்று, பாபாஜியை நாங்கள் அணுகும் முறை சாதனை மூலம், நாங்கள் அந்த சாதனையில் வெற்றி பெறும் போது அவர் எங்களை பதிஞானத்துக்காக இறைவனுடைய திருவடியில் நிற்பாட்டும் போது அந்த ஏரியாக குறிக்கப்படும் இந்த உலகம் இல்லாது போகலாம், உலர்ந்து விடலாம் என்பது அதனுடைய பொருளாக அமையலாம். அது சத்குருவின் நிலை என்று பொருள் காண்போம். ஆனால் இதை அடைவதற்கு ஜெய் பாபாஜி, ஜெய் பாபாஜி, ஜெய் ஜெய் பாபாஜி என்று கூறும்படி போடப்பட்டிருக்கின்றது. ஆகவே இதன் இந்த வாசிப்பில் இருந்து வரும் உண்மைகள் என்னவென்றால், இந்த குடும்பத்தினர் இதை வடிவாக படிக்கின்றார்கள், அதில் ஆராய்கின்றார்கள். அவர்கள் ஆராய்ந்ததுடன் இந்த பதிலை ஒப்பிட்டு பார்க்கலாம். இருப்பினும் இங்கு கொடுக்கப்படும் விஷயம் முழுக்களுமே சைவ சித்தாந்த அடிப்படையில் இருந்துதான் நாங்கள் பொருள் காணலாமே தவிர, இந்த ஓரிரு வசனங்களை வைத்து நாங்கள் பொருள் காண முடியாது என்பது உண்மை. அதை நாங்கள் அறிந்து கொண்டிருக்கின்றோம். நன்றி சொல்வோம் பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும். ஓம் கிரிய பாபாஜி நமோ, ஓம் சிவாய நமோ. இப்போது அடுத்த கேள்வியை பார்ப்போம். அது இன்னொரு அன்பரிடமிருந்து வந்தது. அந்த கேள்வி என்னென்றால், நியதி தத்துவத்தை பற்றி கேட்கின்றார். அதாவது நியதி தத்துவத்தில் என்ன அவர் கேட்கின்றார் என்றால், ஐயா, பிராப்த வினையுடன் வருகின்றோம். இங்கு நியதி தத்துவத்தில் சொல்லப்படுகின்றது, இந்த பிராப்த வினையில் நாங்கள் அனுபவிப்பவை எல்லாம் நாங்கள் அவரவரே அவரவர்களுடைய வினையை அனுபவிக்கலாமே தவிர அவர்களுக்காக இன்னொருவர் அனுபவிக்க முடியாது என்பது எனக்கு புரிந்து கொண்டதையா? சைவ சித்தாந்த கருத்தில் அது நியதியாகவே கொடுக்கப்படுகின்றது. வேறொருவரும் இன்னொருவருடைய இன்னொரு ஆன்மாவினுடைய வினையை அனுபவிக்க முடியாது என்று. ஆனால் என்னுடைய கேள்வி என்னவென்றால் ஐயா, அது பிராப்த வினையை பொறுத்தவரையில் அதை நான் புரிந்து கொண்டேன். நாங்கள் அந்த வினையுடன் வருகிறோம், நாங்கள் தான் அனுபவிக்கின்றோம் என்று. என்னுடைய கேள்வி என்னவென்றால், ஆகாமிய வினையை நாங்கள் ஈட்டும் போது இருவர் சேர்ந்து நாங்கள் அந்த வினையை ஈட்டுகின்றோம் என்று வையுங்கள், பிழையானவற்றை செய்கின்றோம். அதில் என்ன மாதிரி அந்த வினையின் பங்கு எங்களுடைய இருவருடைய ஆன்மாவுக்கு அது வந்து அமையும் என்பது அந்த நண்பருடைய கேள்வி. இது ஒரு நல்ல ஒரு கேள்வி, ஆனால் அதுக்கு என்னிடம் பதில் இல்லை. ஏனென்றால் அந்த வினையில் ஈடுபடும் அந்த ரெண்டு ஆன்மாக்களும் என்னென்ன முறையில் ஈடுபடும் என்பதை சைவ சித்தாந்தத்தில் வைத்து சிறு பதில் காண்பதென்றால் காண வேணுமென்றால், இந்த வினைக்கு வினைகளை செய்யும் போது ஆர் மூல காரணம் ஆர் துணை காரணம் என்பது நிச்சயமாக இருக்கும். ரெண்டு ஆன்மாவுமே மூல காரணமாக இருக்க முடியாது. ஒன்று மூல காரணமாக இருக்கலாம், மற்ற ஆன்மா துணை காரணமாக இருக்கலாம். ஆகவே அந்த நிலைகளுக்கேற்ப அந்த வினை கணக்கு ஆகாமிய வினையிலிருந்து போய் அவர்கள் அவர்களுடைய ஆன்மாவின் சஞ்சீத வினையில் ஏற்றப்படும் என்று சைவ சித்தாந்த அடிப்படை கருத்து பேராசிரியர் சொன்னதை வைத்து இந்த சுருக்கமான பதிலை மாத்திரம் தருகின்றேன். ஏனென்றால் எந்த விடயத்தை எந்த காரியத்தை எடுத்தாலும் காரணம் உண்டு. சைவ சித்தாந்த அடிப்படை கருத்து அந்த காரணமும் இரண்டு வகைப்படும், ஒன்று மூல காரணம் மற்றது துணை காரணம். இதுவும் சைவ சித்தாந்த அடிப்படை கருத்து. ஆகவே நீங்கள் கேட்ட கேள்விக்குரிய பதில், மூல காரணமாக இருந்தால் பெரிய வினையும் துணை காரணமாக இருந்தால் சிறிய வினையும் கிடைக்கும் என்பது ஒரு ஊகம். ஆகவே அந்த அன்பருடைய கேள்விக்கு முன்பு பதில் கண்டோம். நன்றி சொல்வோம். ஓம் கிரிய பாபாஜி நம ஓம் ஓம் சிவாய நம. இப்போது இறைவன் ஐயா, கார்த்திகேயன் ஐயா அவர்கள் இணைப்பில் இருக்கின்றீர்கள். உங்களுடைய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடருவோம். இறைவன் ஐயா
ஓம் குரியா பாபாஜி நம
ஓம் கிரிய பாபாஜி நம ஓம்
ஓம் சிவாய நம ஓம்
ஓம் சிவாய நமோ.
பழமை போல இன்றைய சற்சங்கம் கேள்வி பதிலுக்குரிய சற்சங்கமாக அமைந்திருந்தது. அதில் விசேடமாக இன்றைய சாதகரன் அதாவது கணவன் மனைவிக்கு ஏற்பட்ட பல பல விஷயங்களை அவர்கள் விளக்கம் கேட்டிருந்தார்கள். இது அவர்களுக்கு இல்லை, இது எல்லா சாதகர்களுக்கும் சில விஷயங்களை திரும்பவும் மீட்டல் செய்து அவர்களுக்குரிய நிலை அறிவு நிலையை அறிவுத்திறனை கூட்டுவதற்குரிய சிறந்த சற்சங்கமாக அமைகிறது என்று கூறினால் மிகையாகாது. அதில் முதலாவதாக பாபாஜியின் சமய மாறு விடயங்கள் பற்றியதில் கூறப்பட்டது. முதலாவது தாய் கடவுளாக, அடுத்தது அறுபடி இணைதல். அதில் வந்து முதலாவதாக தாய் என்று சொல்லும் போதும் ஸ்வரூப நிலையில் சிவசக்தி, தடத்த நிலையில் திருவதான சக்தி, திருவேட் சக்தி பற்றிய விளக்கங்களுடன் அதற்கு தெளிவாக பதில் கிடைத்தது. அடுத்ததாக எல்லோருக்கும் தாய், அதாவது அதற்கும் சரணாகதி கட்டுப்பட்டு சரணாகதி என்ற விளக்கம் தரப்பட்டது. மூன்றாவதாக தாய் செய் உறவு, அதுவும் அடுத்து குருவருளும் திருவருளும் பற்றிய சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துக்களுடன் விளக்கப்பட்டது. அடுத்ததாக ஆன்மீகத்திலிருந்தே உயர்ந்த ஆனந்தம் கிடைக்கின்ற என்பதற்குரிய விளக்கம் தரப்பட்டது. அடுத்த வசனம் ஆன்மா அனுபவிக்கின்றது கடவுள் அனுபவப் பொருளாகின்ற, அதற்கும் சில கருத்துக்கள் கூறப்பட்டது. உள்வாங்கினோம், மனத்தால் ஏமாற்றப்படாதீர்கள் மற்றும் அறிவுத்திறனை கூட்ட வேண்டும் என்று பல சுருக்கமான கருத்துக்கள் கூறப்பட்டது, உள்வாங்கினோம். அடுத்து வழிகாட்டலின் ரகசியம் என்னவென்பது பற்றி, அதற்கும் வாழ்வின் எதிர்நிலைகள் மாறி மாறி வரும், இல்லையெனில் குருவர்களும் திருவர்களும் எடுக்க வேண்டும் என்று விளக்கம் கூறப்பட்டது, உள்வாங்கினோம். அடுத்து இதுவரை தாயாகவும் தந்தையாகவும் உள்ளது தாயாகையும் தந்தையாகியும் உள்ளே தாயாக நிற்கின்ற என்பதற்குரிய விளக்கம். அதற்கும் விளக்கம் தரப்பட்டது. தெய்வீக அருளாளரிடமிருந்து தொடங்குகின்றது, ஆனால் அவர்கள் சமாதியின் பின்புதான் சிறக்கின்ற என்பதற்குரிய வசனமும் அதற்குரிய விளக்கம் தரப்பட்டது. அதற்கு எங்களுக்குள்ளேயே பல ஜீவன் முத்தர்கள் இருக்கின்றார்கள் என்பதை நாம் உணர்வதில்லை. எங்கள் அறிவுத்திறன் மேலான நிலைக்கு வரும்போது அதை நாம் உணரலாம் என்று சுருக்கமான தெளிவான பதில் கிடைக்கப்பட்டது. அடுத்தின் கடவுளே இறுதி முடிவு எடுக்கின்றார் என்பதற்கும் விளக்கம் தரப்பட்டது. அதாவது கடவுளே தொடக்கி, கடவுளே நடத்தி, கடவுளே இறுதி முடிவெடுக்கின்றார் என்றது. நான் எனது என்பதை விட்டு விளக்குவதோடு என்பதற்குரிய விளக்கம். அடுத்து மாயை எரியின் மேல் என்ற கேள்விக்கும், நாங்கள் இந்த உலகத்தில் இருக்கின்றோம், சத்குரு பாபாஜியின் ஒளிவட்டத்தில் இருக்கின்றார் என்பது பற்றிய விளக்கத்தில் இருந்து நான் அதற்குரிய பதிலை உள்வாங்கக்கூடியதாக இருக்கின்றது. இறுதியாக நியதி தத்துவத்தின் பற்றிய கேள்விக்கும் பல விளக்கங்கள் தரப்பட்டது. அதாவது ஆகாமிய வினையில் சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துகள் மூலம் மூல காரணம் துணை காரணம் கொண்டு சுருக்கமாக தெளிவாக விளக்கம் தரப்பட்டது. எனவே இன்றைய சட்டங்கத்தில் நாங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விடயம் என்னவென்றால், இந்த மீட்டர் செய்யும் போது எல்லா சாதகர்களுக்கும் உரிய சந்தேகங்கள் வந்து தெளிவு வருவதற்கு இந்த சத்சங்கத்தை நாங்கள் மீண்டும் கேட்டு அதன் மூலம் சிறந்து தெளிவு பெறலாம் என்பது உண்மை. நன்றி. ஓம் கிரியா பாபாஜி நம ஓம். ஓம் சிவாய நம ஓம்.
ஓம் கிரிய பாபாஜி நம ஓம். ஓம் சிவாய நம. நன்றி ரவணையா. முடிந்தளவில் அந்த சுருக்கங்களை கொடுத்திருக்கின்றீர்கள். இது கொஞ்சம் ஒரு நீண்ட நேரம் பேசிய சத்சங்கம், இருந்தாலும் அதை திறமையாக கொடுக்கக்கூடிய முறையில் சுருக்கமாக கொடுத்தீர்கள். நன்றி சொல்வோம் பாபாஜிக்கும் பெரும் பொருளுக்கும். ஓம் கிரிய பாபாஜி நம ஓம். ஓம் சிவாய. அடுத்ததாக கார்த்திகேயன் ஐயா அனுப்பில் இருக்கின்றீர்கள். உங்களுடைய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடருவோம் கார்த்திகேயா. ஓம் கிரிய பாபாஜி நம ஓம்.
ஓம் சிவாய நமஹ.
ஓம் சிவாய நமஹ.
கேசத்தங்கம் வழக்கம் போல் பாபாஜி கருணையால் மாணவர்கள் கேட்ட கேள்விக்கு சிறப்பான முறையில பாபாஜியினுடைய கருணையால் இந்த சத்சங்கத்தின் மூலமா இந்த அடிப்படை கருத்துகளையும் வாழ்வியல் கல்வியையும் பாபாஜி நமக்கு சிறப்பான முறையில அருமையான கேள்வி, அருமையான பதில். சைவ சித்தாந்தத்துல நமக்கு அடிப்படையிலேயே நிறைய கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. அது மூலியமா நம்ம இந்த கருத்துக்களை நமக்கு தெரிஞ்சுக்கணும். உண்மையாலுமே நமக்கு இது பெரிய வாய்ப்பு தான், கருணை தான். அவருடைய பெரும் கருணையால தான் எல்லாம் ஒரு எளிய முறையில கிடைக்கும். நம்ம அத தெளிவா நம்ம புரிஞ்சிக்கணும். ஏதோ ஈஸியா கிடைச்சிருச்சுன்னு நினைச்சுக்காம ஏதோ செய்த ஒரு புண்ணிய செய்த ஒரு பூ, புண்ணிய செய்தாருக்கு பூ உண்டு நீர் உண்டுன்ற மாதிரி திருமொழி. அதே போல நமக்கு இறைவன் வந்து அந்த வாய்ப்பை கொடுத்துருக்கார். அதன் மூலியமா நம்ம அதை உணரணும். ஒரு தாய்த்தை தாய் போல கருணையுடையவன் சிறப்பாக சொன்னீங்க. அதுக்கு சைவ சித்தாந்த மேலா வந்து ரெண்டு விஷயத்தை சொல்லுவாங்க, உடல் கொடுத்த தாயா உயிர் கொடுத்த தாயா. நமக்கு இறைவன் வந்து உயிர் கொடுத்த தாய், உடல் கொடுத்த தாய். இந்த உலகத்தோட நமக்கு பார்த்தப்பா அன்பை காட்டி போயிடுவான். உயிர் கொடுத்த தாய்னா இறைவன் சைவஸ்தான். இந்த உயிரை கொடுத்து, உடலை கொடுத்து, பொருளை கொடுத்து, வாழ வச்சு, வினைய கழிச்சு, அவ்வளோ வேலையும் நமக்கு இறைவன் வந்து வாரி வழங்கிட்டு இருக்காரு. அந்த வாரி வழங்கக்கூடிய விஷயத்த தெரியுதுதான் நமக்கு குருநாதர் ஒருத்தர் தேவைப்படுறாரு. அந்த குருநாதர் தான் நமக்கு பாபாஜியா இருந்ததுனால இந்த மாதிரி விஷயங்களை நம்ம தெரிஞ்சு கொடுத்துருவோம். பாபாஜிக்கு நன்றி சொல்வோம். ஓம் கிரிய பாபாஜி நமோ. ஓம் சிவாய்.
ஓம் கிரிய பாபாஜி நமோ. ஓம் சிவாய நம. நன்றி நன்றி கதையையா, மிகவும் அருமையாக அதை தொகுத்தீர்கள். அது மாத்திரமல்ல, அந்த தாயினுடைய உலகியல் தாயும் இறைத்தாயை பற்றியும் அந்த விளக்கமும் அருமையாக கொடுத்தீர்கள். அதுதான் உண்மை. உடலை கொடுத்த தாய் வேறு, உயிரை கொடுத்த தாய் வேறு, ரெண்டை இணைத்து வைத்தது கடவுள். ஆகவே அந்த பொருள் மிகவும் அருமையானது. இன்றைய சத்சங்கத்திற்கு என்று சொல்கின்றேன். ஆனால் இன்றைய சத்சங்கம் பாபாஜியின் தெய்வீக குரலில் முழுக்க முழுக்க இறநிலையை வைத்துத்தான் கொடுக்கப்பட்ட விடயங்கள். இருப்பினும் அந்த உடல் கொடுத்ததும் தாய்தான். ஆகவே தான் நாங்கள் இந்த உலகத்தில் இருக்கும் எங்களுடைய தாயில் இருந்து தான் எங்களுடைய அன்பை தொடங்க வேண்டும் என்றும், அது அருளாகி பேந்து அன்பு அருளாகி தொண்டாகி பக்தியாகி சரணாகதி ஆக வேண்டும் என்பது பாபாஜியின் தெய்வீக விதிகள். ஆகவே அங்கிருந்து தான் தொடங்குகின்றது அந்த அன்பு, தாய் அன்பு. அந்த தாயைத்தான் நாங்கள் இறுதியில் இறைவனை தாயாக பார்க்கின்றோம் என்பது அதன் கருத்து. மிகவும் அற்புதம் கத்தியையா, அவங்களுடைய அந்த மிகவும் அந்த ஒரு புது கருத்தொன்றை அதற்கு புது கருத்தல்ல, அது வராத கருத்தொன்றை அதற்கு கொண்டு வந்தீர்கள். மிகவும் அற்புதம். அது தேவை, அதை எல்லோருக்கும் புரிய வேண்டும். நன்றி சொல்வோம் பாபாஜிக்கும் பரம் பொருளுக்கும். ஓம் கிரிய பாபாஜி நமோ ஓம் சிவாய நமோ.